الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله تبارك وتعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين وقال الله تبارك وتعالى فبما رحمة من الله لنت لهم ولو كنت فظا غليظ القلب لانفضوا من حولك فاعف عنهم واستغفر لهم وشاورهم في الأمر فإذا عزمت فتوكل على الله إن الله يحب المتوكلين وقال الله تبارك وتعالى وقالوا حسبنا الله ونعم الوكيل فانقلبوا بنعمة من الله وفضل لم يمسسهم سوء واتبعوا رضوان الله والله ذو فضل عظيم صدق الله العظيم عن عبد الله بن عمرو بن العاص رضي الله تعالى عنه أن رسول الله صلى الله عليه وآله وسلم قال الراحمون يرحمهم الرحمن ارحموا من في الأرض يرحمكم من في السماء رواه الترمذي وهو حديث صحيح أو كما قال عليه الصلاة والسلام صدق رسول الله صلى الله عليه وسلم إلا بغلهم بغلشهم அகிலத்தையே படைத்து பரிபாலிக்கும் ஏகவல்லோன் அல்லாஹ் ஜல்லஷானுக்கே உரித்தாகும். சலவாத்தும் சலாமும் எமது உயிரிலும் இனிய சையிதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள் பரிசுத்த மனைவிமார்கள் உத்தம சஹாபாக்கள் தாபிஈங்கள் சமூ தாபிஈங்கள் மற்றும் எல்லா முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கட்டளைகளை எடுத்து நடக்குமாறும் அவனால் விளக்கப்பட்ட தடுக்கப்பட்ட எல்லா தடைகளிலிருந்தும் தவிர்த்து நடந்து கொள்ளுமாறும் தக்வாவை கொண்டு வசியத்து செய்து கொள்கின்றேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்திலே நாம் பல்வேறு நியமத்துகளை அல்லாஹுடைய அருட்கொடைகளை அனுபவித்து வருகிறோம். அவ்வாறு அனுபவிக்கக்கூடிய ரப்புடைய அந்த ஞாபத்துகளில் மிகச் சிறந்த மிகப்பெரிய ஒரு ஞாபத்து தான் ஹதரத் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களால் எங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட உயர்கரமான தீனுல் இஸ்லாமும் என்றால் அதை யாரும் மறுப்பது கிடையாது. ஹதரத் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகை ஒரு சாதாரணமான ஒரு வருகையாக இந்த உலகத்துக்கு அமையவில்லை. அவர்களுடைய வருகையை வைத்து அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தினுடைய அமைப்பையே முறையை மாற்றிவிட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அருமை தூதரை கொண்டு இந்த உலகத்தில் ஒரு பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது மட்டுமல்ல, இந்த உலகத்துக்கு ஒரு அருட்கொடையாக ரஹ்மத்தாக கூட ஹஜரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அனுப்பி இருக்கின்றான். அல்லாஹ்வுடைய தூதரை பொறுத்தவரையில் அவர்களுடைய ஒவ்வொரு விடயங்களும் அவர்களுடைய ஒவ்வொரு செயல்களும் அவர்களுடைய ஒவ்வொரு அங்கீகாரங்களும் அவர்களுடைய ஒவ்வொரு பேச்சுகளும் மிகவும் பாதுகாப்பான வழிகளில் எங்கள் வரைக்கும் வந்து சேர்வதற்குரிய ஏற்பாடுகளை அல்லாஹ் செய்து அந்த மனிதனுடைய சரித்திரத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுவரைக்கும் சிறப்பாக பாதுகாத்து வைத்திருக்கிறான் என்றால், அவர்கள் இந்த நோக்கத்துக்காக இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டார்களோ அந்த நோக்கத்தில் உள்ள எல்லா விடயங்களையும் இந்த உம்மத்திலே இருக்கக்கூடிய கடைசி நபர் வரைக்கும் அனைவர்களும் அடைந்து பயன்பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்திருக்கக்கூடிய ஏற்பாடுதான். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துக்கு அனுப்பி 40வது வயதிலே அவர்களுக்கு நுபுவத்துடைய உயர்தரமான மேலான பதவி அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்றான். நபி என்ற சிறப்பான பட்டம், ரசூல் என்ற சிறப்பான பட்டம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு அவர்களிடமிருந்து படிப்படியாக சில வேலைகளை அல்லாஹ் வாங்குகின்றான். அந்த வேலை இந்த உலகத்தை அபிவிருத்தி செய்வதற்கான வேலை அல்ல, அந்த வேலை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய துனியாவுடைய சொத்துக்களை அதிகரிப்பதற்கான ஒரு வேலை அல்ல, அல்லது எல்லா மனிதர்களுக்கும் இந்த உலகத்தில் மாத்திரம் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வேலையை அவர்களிடமிருந்து வாங்குவதல்ல. அதற்கு மாற்றமாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனை பற்றி மக்களுக்கு அறிமுகம் செய்யக்கூடிய, கண்ணுக்கு தெரியாத எங்களுடைய கண்களினால் இந்த உலகத்திலே பார்க்க முடியாத அந்த ரப்பை பற்றி மக்களுக்கு அறிமுகம் செய்யக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பை மனிதர்களுக்கு மாத்திரமல்ல, மனிதர்களோடு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஜிங்களுக்கும் சேர்த்து, ஏன் அவர்களுக்கு மட்டுமல்ல மனிதர்களுடைய தேவைகளுக்காக படைக்கப்பட்டிருக்கக்கூடிய பறவைகள், மிருகங்கள், மீனினங்கள், காட்டிலே வாழக்கூடிய விஷ ஜந்துகளுக்கு கூட அல்லாஹ் அவருடைய தூதரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயர்ந்த ஒரு தூதுவராக, ரஹ்மத்துக்குரிய ஒரு தூதுவராக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெரிவு செய்கின்றான். ஆகவேதான் குர்ஆனிலே அறிவிப்பு செய்கின்றான், وَمَا أَرْسَلْنَاكَ إِلَّا رَحْمَةً لِّلْعَالَمِينَ. நபியே, நாங்கள் உங்களை ஆலத்துக்கு ரஹ்மத்தாக ஆக்கியிருக்கின்றோம். ஆலம் என்று சொல்லும் போது அது வெறும் இந்த உலகம் மாத்திரம் அல்ல. உலமாக்கள் மிக தெளிவாக சொல்லுகின்றார்கள், ஆலம் என்று சொல்வது குல்லு மா ஸிவல்லாஹி தஆலா மினல் மௌஜூதாத், அல்லாஹ்வை தவிர எந்தெந்த இடங்களில் வஸ்துக்கள் என்ற பெயரில் எதெல்லாம் இருக்கிறதோ அவைகளுக்கு ஆலம் என்று சொல்லப்படும். வானத்தில் இருப்பவைகளும் ஆலம் தான், பூமியில் 7வது தட்டிலே இருப்பதும் ஆலம் தான். இந்த ஆலத்தில் இருக்கக்கூடிய அனைத்துக்கும் உரிய ஒரு ரஹ்மத்தாக நாம் அவர்களை அனுப்பியிருக்கின்றோம் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அறிவிக்கின்றான். அந்த மிகப்பெரிய தூதருடைய சரித்திரங்களை, அவர்களுடைய வரலாறுகளை புரட்டி பார்க்கும் போது அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்துவிட்டு சென்று 1400 வருடங்களை தாண்டிவிட்டது. 1400 வருடங்களுக்கு பின்னால் அவர்களுடைய ஒவ்வொரு செய்திகளையும் நாம் படிக்கும் போது, அவர்களுடைய சரித்திரங்களை வாசிக்கும் போது, அவர்களுடைய சீராக்களை நாம் ஒரு ஆய்வு கண்ணோட்டத்துடன் நோக்கும் போது எந்தளவுக்கு ஒரு உணர்வு எங்களுக்கு ஏற்படுகிறது என்றால், இப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு முன்னால் பேசுவதைப் போன்று, அவர்கள் எங்களுடன் கலைப்பதை போன்று, அவர்கள் எங்களுக்கு முன்னால் செய்வதை போன்று, அவர்கள் எங்களுக்கு முன்னால் தொழுவதை போன்ற ஒரு உருவத்தை எங்களுக்கு கொடுக்கின்ற அளவுக்கு அல்லாஹ் அவர்களுடைய சரித்திரத்தை பாதுகாத்து வைத்திருக்கின்றான். ஏன் ஒரு முஸ்லிமுக்கு அவர்களை ஞாபகம் வராமல் இருக்க முடியாது? ஒவ்வொரு தொழுகையிலும் அவர்களை ஞாபகம் வர வேண்டிய தேவை இருக்கிறது. ஏன்? அவர்கள் மாத்திரம்தான் சொல்லுகிறார்கள், உலகத்தில் வேறு யாருக்கும் அப்படி சொல்வதற்குரிய தைரியமோ அதிகாரமோ கிடையாது. சொல்லுகிறார்கள், நான் எவ்வாறு தொழுவதை நீங்கள் காண்கிறீர்களோ அதுபோன்று தொழுங்கள். உலகத்தில் உள்ள எந்த மூளை முடுக்கில் கருப்பனாக இருந்தாலும், வெள்ளையராக இருந்தாலும், அரபியாக இருந்தாலும், அஜமியாக இருந்தாலும், ஆலிமாக இருந்தாலும், ஆலிம் அல்லாதவராக இருந்தாலும், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற நபர், என்ற அந்த மாமனிதர் உலகத்தில் எப்படியாக தக்பீர் கட்டி, எப்படியாக சலாம் கொடுத்தாரோ, எப்படி ருக்கோ செய்தாரோ, எப்படி சுஜூது செய்தாரோ, எப்படி அவர் திலாவத் செய்தாரோ, அப்படி செய்தால் மாத்திரம்தான் அல்லாஹுவினால் கபூல் செய்யப்படும். 1400 வருடமாக அவர்கள் மண்ணுக்கு கீழ் மறைந்து வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவர்களுடைய சரித்திரத்தை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் எங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றான்.
ஹஜ்ஜுடைய சந்தர்ப்பத்தில் ஞாபகப்படுத்தப்படுகிறது. அவர்கள் தான் சொல்லுகின்றார்கள், ஹுது அன்னி மனாசிகக்கும், உங்களுடைய ஹஜ் உம்ராவுடைய கிரியைகளை என்னிடம் படித்துக் கொள்ளுங்கள். ஹஜ் எவ்வாறு செய்ய வேண்டும், நான் செய்வதை பார்த்து அதுபோன்று செய்யுங்கள். உம்ரா எப்படி செய்ய வேண்டும், நான் எவ்வாறு உம்ரா செய்கின்றனோ அதை போன்று பார்த்து நீங்கள் உம்ரா செய்யுங்கள். தொழுகையில் வழிகாட்டியதை போன்று ஹஜ்ஜிலும் உம்ராவிலும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வழிகாட்டலை கொடுக்கின்றனர். இதனால் அவர்களுடைய அந்த வெறும் 23 வருஷத்துடைய அந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளை பற்றி ஒவ்வொரு வலியும், ஒவ்வொரு நாளை பற்றி ஒவ்வொரு முதல் கிதாபு எழுதப்பட்டாலும் அது போலாது என்று சொல்லப்படுகின்ற அளவுக்கு, அதனால் எழுதி முடிக்க முடியாது என்று சொல்லப்படுகின்ற அளவுக்கு ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சரித்திரங்கள் ஏராளமாக காணப்படுகின்றது. அதனால் அவர்களுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் கிதாபுகளில் எழுதிவிட முடியாது. அவர்களுடைய எல்லா விடயங்களையும் ஹுத்பாக்களில் சொல்லி வைத்து விட முடியாது. அவர்களுடைய எல்லா விடயங்களையும் பயான்களில் சொல்லி தெளிவுபடுத்தி வைத்து விட முடியாது. அந்தந்த சந்தர்ப்பங்களில் எது தேவைப்படுகிறதோ அதை பற்றி தான் பேச முடியும். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குள்ளது மிகவும் சிறப்பான ஒரு அம்சம்தான், அவர்கள் ரஹ்மத்துக்குரிய ஒரு நபி என்ற அந்த சிறப்பான செய்தியை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆல அறிவித்திருக்கிறான். ஆயத்தில் மட்டுமல்ல, அதற்கு அல்லாத இன்னும் சில ஆயத்துகளிலும் அவர்கள் மிகவும் இரக்கமுடையவர்கள், மிகவும் ரஹ்மத்துக்குரியவர்கள் என்ற செய்தியை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆல சொல்லி இருக்கின்றான். அவர்களுடைய இரக்கம் தான் கரடு முரடான மனதுடன் வாழ்ந்து கொண்டிருந்த ஜாஹிலியா கால மக்கள் அரபிகள் சில்லர் விடயத்துக்காகவும் பரம்பரை பரம்பரையாக சண்டையிடுபவர்கள், சில்லர் விடயத்துக்காகவும் கொலை செய்வதற்கு துணிந்து விடுபவர்கள், சில்லர் விடயத்துக்காகவும் சிறு பிள்ளைகள் என்று பார்க்காமல் அநியாயம் செய்ய துணிபவர்கள், அல்லாஹுடைய தூதருடைய ரஹ்மத்தின் காரணமாக அவர்களிடத்தில் இருந்த அந்த இரக்க குணாம்சம் எதையும் விட்டுக் கொடுத்து பணிந்து மன்னித்து மறைத்து அநியாயம் செய்பவர்களுக்கு கூட துஆ செய்து அவர்களுடைய குறைகளை மறைத்து அல்லாஹ்விடத்தில் அவருடைய திருத்தத்துக்காக துஆ செய்ய வேண்டும் என்ற மாபெரிய புரட்சியை உலகத்தில் ஏற்படுத்தியதன் காரணமாக இஸ்லாம் உலகத்தில் உள்ள எல்லா இடங்களுக்கும் மிக வேகமாக பரவ ஆரம்பித்தது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரக்கத்தை ஒவ்வொரு பகுதியில் அவர்களுக்கு இருந்த இரக்கங்களை நாம் எடுத்து பார்த்தால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது ஒரு மனிதனுடைய ஆத்மாவை பற்றி, ஒரு மனிதனுடைய உடலின் மீது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் மீது அவர்கள் இரக்கப்பட்டிருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு அறிவிக்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு மனிதர் வரம்பு மீறி அளவுக்கு அதிகமாக இபாதத்தை செய்வதை விடவும் அந்த மனிதனுடைய உடல் நலனை கவனிப்பது மிகச் சிறந்தது என்று அறிவிக்கின்றார்கள். இபாதத் என்பது அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடிய செயல். இபாதத் என்பது துனியாவிலும் ஆகிராவிலும் மிக உயர்ந்த அந்தஸ்துகளை கொண்டு வந்து தரக்கூடியது. ஆனாலும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தோடு கொண்ட இரக்கம், இந்த உம்மத்தின் மீது அவர்களுக்கு சிறந்த அன்பு என்ன செய்கிறது என்றால், இபாதத்தை கூட தன்னுடைய உடல் தன்னுடைய நஃப்ஸுக்கு மேலால் தன்னுடைய உடலுக்கு பாதிப்பு வருகின்ற அளவுக்கு, தன்னுடைய ஆரோக்கியத்துக்கு கெடுதி வரக்கூடிய அளவுக்கு வைத்துவிடக் கூடாது. உங்களுடைய ரூஹை, உங்களுடைய உடலை, உங்களுடைய உலக வாழ்க்கையை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்பதை அவர்கள் மிகப்பெரிய கரிசனை கொண்ட ஒரு நபியாக ரசூலாக இந்த உலகத்திலே செயல்பட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அந்த அருமை தூதரை பற்றி குர்ஆனிலே சொல்லுகின்ற அற்புதமான செய்திகளை பார்க்கும் போது, உண்மையிலே அவர் ஒரு மனிதராக இந்த உலகத்திலே இருந்தாராண்டு மக்கள் வியக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அவர்களுடைய சிறப்புகளை சொல்லுகின்றான். எந்த அளவுக்கு என்றால், ஒரு சாதாரண மனிதருக்கு கூட கஷ்டம் வருவதை பொறுத்து கொள்ளாத ஒரு நபிதான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாராவது ஒரு மனிதர் துக்கத்திலே இருந்தால் அது ரசூலுல்லாஹுக்கு ஒரு துக்கம். யாராவது ஒரு மனிதர் கடன்பட்டால் தான் கடன்பட்டதை போன்று, யாராவது ஒருவருடைய குடும்பத்தில் ஒரு இழப்பு ஏற்பட்டுவிட்டால் அந்த இழப்பு தனக்கு ஏற்பட்டதை போன்ற ஒரு உணர்வை அவர்கள் தங்களிலே கொண்டிருந்தார்கள். ஆகவேதான் குர்ஆன் சொல்கின்றது, லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், உங்களுடைய ரசூல் உங்களிலிருந்தே வந்திருக்கிறார், உங்களுடைய ரசூலை மலக்கிலிருந்து அனுப்பல்ல, உங்களுடைய ரசூலை இன்னொரு படைப்பிலிருந்து அனுப்பல்ல, உங்களுடைய ரசூலை உங்களிலிருந்து அல்லாஹ் அனுப்பி இருக்கின்றான். அவர் எப்படிப்பட்ட அஜீசுன் அலைஹி மா அனித்தும், நீங்கள் படுகின்ற கஷ்டங்கள் அவர்களுக்கு பாரத்தை உண்டாக்கும், நீங்கள் படுகின்ற கஷ்டங்களை அவர்கள் பொறுக்காதவர்கள் என்ற அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களோடு அவர்களுக்கு ரஹ்மத் இரக்கம் இருக்கிறது என்று சொன்னால். அல்லாஹுடைய பாதையிலே சஹாபாக்கள் புறப்பட்டு செல்கின்றார்கள். புகாரி ஷரீஃபில் பதியப்படுகின்றது, முஸ்லிம் ஷரீஃபிலும் பதியப்படுகின்றது. மக்காவை வெற்றி கொள்வதற்காக சஹாபாக்கள் போகின்றார்கள். ஹிஜ்ரி 8வது ஆண்டு ரமலானுடைய மாதம், ரமலானில் முழு முஃமின்களுக்கும் நோன்பு முடிக்கும்படி அல்லாஹுடைய உத்தரவை. சஹாபாக்கள் அல்லாஹுடைய ரசூலுடன் இருப்பவர்கள், எந்த அளவுக்கு உள தூய்மையுடன் அவர்கள் செயற்படக்கூடியவர்கள். சஹாபாக்களும் நோன்புடனே பயணத்தை தொடர்கிறார்கள். குராவுல் கமீம் என்ற இடத்துக்கு போகும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பானத்தை கொண்டு வர சொல்கின்றார்கள். ஒரு ஒட்டகத்துக்கு மேலே அமர்கின்றார்கள். எல்லோரும் பார்க்கும்படியாக அந்த பானத்தை குடித்து தான் நோன்பை விடுகின்றார்கள். நோன்பை விடுகின்றார்கள். நோன்பு என்பது இபாதத், அல்லாஹ்வுடைய கட்டளை. இருந்தாலும் அந்த நோன்புக்கு முன்னிலையில் சஃபரிலே பிரயாணத்திலே அல்லாஹ் நோன்பு விடுவதற்கு அனுமதி கொடுத்திருக்கின்றான். முன்னால் இருக்கின்றது மக்காவிலே மிகப்பெரிய பணி, நோன்பை விடவும் அந்த பணி மகத்தானது. மனிதர்களுடைய உடல்கள் பலகீனப்பட்டு விடக்கூடாது. சஹாபாக்கள் உணவு இல்லாமல் பலகீனமானவர்களாக மாறிவிடக்கூடாது. நோன்பை விடுகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பை விட்டதற்கு பிறகும் சில சஹாபாக்கள் நோன்பை விட மனமில்லாமல் நோன்பாளிகளாக இருக்கின்றார்கள். சொல்லப்படுகிறது, யார் ரசூலுல்லாஹ், பல பேர் உங்களை பார்த்து நோன்பு விட்டாலும் சில பேர் இன்னும் நோன்பு விடாமல் இருக்கின்றார்கள். சொல்லுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய மார்க்கம் அவ்வளவு கடுமையான ஒரு மார்க்கம் அல்ல. உலாயிக்கல் உஸ்தாத், உலாயிக்கல் உஸ்தாத், நோன்பு வைத்திருப்பவர்கள் நன்மை பெறுபவர்கள் அல்ல, அவர்கள் பாவிகள், அல்லாஹுக்கு மாறு செய்பவர்கள் சொன்னார்கள். நோன்பு என்ற இபாதத்தை விடவும் அல்லாஹ் ஒரு மனிதன் தன்னுடைய உடலை கவனிப்பதை, ஒரு முஃமின் அதன் காரணமாக வருத்தப்பட்டு விடக்கூடாது. அல்லாஹ் சலுகை கொடுத்த இடங்களில் அந்த சலுகையை பாவிக்க வேண்டும் என்பதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவனமாக இருக்கின்றார். சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒவ்வொரு உதுவிலும் ஒவ்வொரு தொழுகையிலும் மிஸ்வாக் செய்தே ஆக வேண்டும் என்று, பரலாக்க வேண்டும் என்று என் மனம் விரும்புகிறது. நான் விரும்புகின்றேன், எனது மனம் நாடுகின்றது. இருந்தாலும் எனது உம்மத்துக்கு பாரவாகி விடுமோ என்பதனால ஃபர்லாக்கல்ல. லவ்லா அன் அஷுக்காலா உம்மத்தி லஅமர்துஹும் பிஸ்ஸிவாக், எனது உம்மத்துக்கு பாரமாக ஆகிவிடும் என்று இல்லை என்றால் ஒவ்வொரு தொழுகைக்கும் முன்னால், இன்னொரு ரிவாயத்தில் ஒவ்வொரு உபவுக்கும் முன்னால் உபு மிஸ்வாக் செய்வதை நான் கட்டாயப்படுத்தி இருப்பேன் என்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உம்மத்துடைய நஃப்ஸின் மீது, உம்மத்துடைய அந்த அந்த வேலைகளின் மீது அவர்களுக்கு இருந்த ரஹ்மத் இரக்கத்தின் காரணமாக பல கஷ்டங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லேசாக்குகின்றார்கள். அவர்களை பற்றி சரித்திரத்தில் எழுதப்படுகின்றது, கஷ்டமானவர்களை தான் பொறுப்பெடுப்பார்கள். எது கஷ்டமோ எது சிரமமோ அதை தானே சுமப்பார்கள். எது லேசோ அதை மற்றவர்களுக்கு விட்டுக் கொடுக்கின்ற பண்புள்ளவர்கள் தான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரஹ்மத்துடைய வெளிப்பாடு எங்களுடைய பண்பு அப்படியல்ல. பாரமானவை சிரமமானவரை மற்றவருடைய தலையில் வைத்து விடுவோம், லேசானதை நாம் எடுத்துக் கொள்வோம். இது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய சுயநல போக்கு. ஹதரத் ரசூலுல்லாஹுடைய போக்கு அப்படியல்ல. கஷ்டத்தை தான் சுமப்பார்கள், லேசை மற்றவர்களுக்கு விற்றுக் கொடுப்பார்கள். ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஃப்ஸின் மீது மட்டுமல்ல, ஒவ்வொரு பெற்றோர்களின் மீதும் அவர்களுக்கு இருந்த இரக்கம் சுபஹானல்லாஹ் மிகப்பெரிய இரக்கம். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு அல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு மனிதர் ரொம்பவும் ஆசையோடு வருகிறார், ஒரு மனிதர் ரொம்ப ஆசையோடு வருகின்றார், எதற்காக? அல்லாஹுடைய ரசூலுடன் பையத்து செய்வதற்காக. கரங்களை பிடித்து நான் உங்களுடன் ஒட்டிய ஒரு மனிதர் என்று சபதம் செய்வதற்காக வருகின்றார். எனக்கு இந்த பயத்தினால் எவ்வளவு பெரிய கூலி கிடைக்கப் போகிறது, ஜிஹாதுடைய நன்மை கிடைக்கப் போகிறது என்ற ஆசையுடன் வந்து கொண்டிருக்கிறார். வந்து சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், உபாயிஉக்கு அலல் ஹிஜ்ரத் வல் ஜிஹாத், நான் உங்களிடம் பயத் செய்கிறேன், எனது மௌத்து வரைக்கும் நான் ஜிஹாதுடைய கட்டங்களில் ஜிஹாதில் ஈடுபடுவேன், மௌத்து வரைக்கும் எனக்கு ஹிஜ்ரத்துடைய சந்தர்ப்பங்கள் வரும்போது நான் ஹிஜ்ரத்து செய்வேன். அதன் மூலமாக எனக்கு தேவை அல்லாஹுடைய சவாப், அபுத்ததில் அஜ்ரமின் அல்லாஹ், அல்லாஹுடமிருந்து நான் கூலிகளை எதிர்பார்க்கின்றேன், ஆசையுடன் வருகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கேட்கிறார்கள், ஃபஹல் மின் வாலிதைக அஹதுன் ஹய், உங்களோட பெற்றோர்கள் இருவரில் யாராவது ஒருத்தராவது ஹயாத்தோடு இருக்கிறார்களா, உங்களோட பெற்றோர்கள் யாராவது ஒருவர் வருகின்ற நபரின் நிலைமையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவனிப்பார்கள், வருகின்ற அனைவர்களுக்கும் பையத்து கிடையாது, வருகின்ற அனைவர்களுக்கும் ஒரே கட்டளை கிடையாது, வருகின்றவர்களின் குடும்ப நிலைமைகளை கவனிப்பார்கள், உங்களுடைய பெற்றோர்கள் யாராவது உயிருடன் இருக்கிறார்களா சொன்னார்கள் நபியுல்லாஹி அந்த மனிதர். அவர் சொல்லுகிறார், ஆவியா ரசூலல்லா ரெண்டு பேருமே உயிருடன் இருக்கிறார் சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திரும்பி போய் அந்த பெற்றோர்கள் இருவர்களுக்கும் ஹிதுமத் செய்யுங்க, அந்த ரெண்டு பேர்களுக்கும் உபகாரம் செய்யுங்க, அதன் மூலமாக அல்லாஹுடைய பாதையில் ஜிஹாது செய்த கூலி, ஹிஜ்ரத் செய்த கூலி உங்களுக்கு கிடைக்கும். சஹீஹ் முஸ்லிமில் இந்த செய்தி பதிவாக்கப்படுகிறது. அந்த மனிதரை ஜிஹாதுக்கு பைஅத் செய்ய வருகிறார், உயிர் கொடுப்பதற்கு தானும் தயார் என்று பைஅத் செய்ய வருகிறார், அவரை திருப்பி அனுப்புகிறார்கள். ஏன்? அவர்களுக்கு இரக்கம் இருக்கிறது, இவனை பெற்று வளர்த்த பெற்றோர்கள் ஹிதுமத்துடைய தேவையில் இருக்கிறார்கள். அப்படி இருக்க இவர் ஒரு பொது வேலைக்காக வருகிறார், இவரை பெற்றோர்களுடைய ஹிதுமத்துக்காக அனுப்ப வேண்டும். நன்மையை வாக்களித்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே அனுப்பி வைக்கின்றார். இன்னொரு மனிதர் வருகிறார், அபு யஆலாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சஹீஹான ஹதீஸ். அவர் வந்து சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், நானும் ஜிஹாதில் ஈடுபடுவோம் என்று ரொம்ப ஆசையோடு இருக்கிறேன். அடுத்த சஹாபாக்களை பார்க்கும் போது எனக்கும் பெருமையை நான் இழந்து அல்லாஹுடைய பாதையில் போர் செய்யணும் என்று ஆசைப்படுகிறேன். ஆனால் என்னால் செய்து கொள்ள முடியல யா ரசூலல்லாஹ். அஸ்தஹில் ஜிஹாத வலா அக்திரு அலை, ஜிஹாதுக்குரிய ஆசை என்னிடத்தில் இருக்குது, ஆனால் எனக்கு அதுக்கு சக்தி இல்லை. கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களோட பெற்றோர்கள் யாராவது ஒருத்தர் இருக்கிறாங்களா சொன்னார்கள், யார சூழல்லா, இந்த தாய் மட்டும் இருக்கிறார், தகப்பன் இல்ல, என்னுடைய தாயார் ஹயாத்துடன் இருக்கிறார்கள் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திரும்பி போய் அந்த தாய்க்கு ஹிதுமத் செய்ய, இந்த நிலையில நீங்க போய் தாய் ஹிதுமத்துடைய தேவையில் இருக்கிறார், அவளுக்கு பொருள்களை வேண்டி வர வேண்டும், அவளுடைய உடைகளை துவைக்க வேண்டும், அவளுக்கு உணவை சமைத்துக் கொடுக்க வேண்டும், அவளுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும், இந்த காரியங்களில் நீங்கள் ஈடுபடுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஹஜ் செய்த கூலியை பெற்றுக் கொள்வீங்க. فانت حاج فانت معتمر ومجاهد, நீங்க ஹஜ் செய்த கூலியை, உம்ரா செய்த கூலியை, அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத் செய்த கூலியை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள் என்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவே பெற்றோர்களுடன் இருந்த இரக்கத்தின் காரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரஹ்மத், அவர்களுடைய பெற்றோர்கள் மட்டுமல்ல ஏனையவர்களுடைய பெற்றோர்களுக்கும் அந்த பிள்ளைகள் ஹிதுமத்து செய்ய வேண்டும் என்ற அந்த ரஹ்மத், ரஹ்மத்தாக அனுப்பப்பட்டவர்களுக்கு ஏனையவர்களின் மீது அந்த ரஹ்மத் வெளிப்படுகின்றதை இந்த நிகழ்ச்சிகளில் இருந்து பார்க்குகின்றோம். ஹுனைன் யுத்தம் முடிவடைந்து, ஹுனைன் யுத்தம், ஹுனைன் என்பது தாயிஃபுக்கு பக்கத்தில் இருக்கின்ற ஒரு ஊரு, அங்கே யுத்தம் நடைபெறுகிறது. அங்குள்ள கனிமப் பொருள்களை கொண்டு வந்து ஜிஹ்ரானா என்ற இடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலின் வலமை என்னவென்றால், ஒரு யுத்தம் முடிவடைந்தால் மூன்று நாட்களுக்குள்ளான எல்லா பொருள்களையும் முஜாஹிதீன்களுக்கு பங்கிட்டு கொடுத்துருவாங்க. ஆனால் ஹுனைனில் மாத்திரம் ஒரு வாரத்துக்கு மேலாக பங்கீடு செய்யாமல் இருந்தாங்க. காரணம் என்ன? அவங்க எதிர்பார்த்தாங்க ஹுனைனில் இருக்கிற மக்கள் இஸ்லாத்தை ஏற்று முஸ்லிம்களாக மாறிடுவாங்க, அதனால பொருள்கள் அவர்களுக்கு திருப்பி கொடுத்து விடலாம் என்று எண்ணத்தில் பிரித்துக் கொடுக்காம இருந்தாங்க. இந்த காலகட்டத்திலே தபகாத்துபின் சாதிலே இருக்கிறது ஒரு வயதான பெண்மணி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடிக்கொண்டு குஃபார்களுடைய அந்த பிரதேசத்தில் இருந்து வருகிறார். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணை கண்டவுடன் எழும்புகின்றார்கள், எழும்பி ஒரு விரிப்பை விருத்தி அந்த பெண்ணை ரொம்ப கண்ணியமாக உட்கார வைக்கின்றார்கள், உட்கார வைத்து ரொம்ப இக்ராம் செய்கிறார்கள். சஹாபாக்கள் ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்கிறார்கள், யார் இந்த கிழவி, நாம் யுத்தம் செய்து விட்டு வந்த அந்த குஃபார்களுடைய ஊரில் இருந்து வந்த கிழவிக்கு இவ்வளவு பெரிய மறுவாரியா சொன்னார்கள் சிலர். இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செவிலி தாய், சிறு வயதிலே பாலூட்டிய ஹலீமத்து சஅதியா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள்.
அவர்கள் வந்திருக்கிறார்கள். பாலூட்டிய ஒரு சில நாட்கள் பாலூட்டிய அந்த தாய்க்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு மரியாதை கொடுக்கிறார்கள் என்றால், அந்த மரியாதை சஹாபாக்களை வியக்க வைக்கின்ற அளவுக்கு மரியாதை கொடுத்துவிட்டு அந்த தாய்க்கு சொல்லுகிறார்கள், நீங்கள் விருப்பமாக இருந்தால் என்னுடனே இருக்கலாம், ரொம்ப மரியாதையுடன் உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் நான் பூர்த்தி செய்வேன், விருப்பமாக இருந்தால் நீங்கள் திரும்பலாம், உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வேன் என்று சொல்லும் போது அந்த தாய் எனக்கு ஏதாவது உதவி செய்து அனுப்புங்கள் என்று சொல்லும் போது அவருடைய பொருள்களில் எதெல்லாம் கனிமத்தாக பெறப்பட்டிருந்ததோ அவைகளையும் கொடுத்து இன்னும் பல உதவி பொருள்களையும் கொடுத்து ரொம்ப மரியாதையுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பாலூட்டிய அந்த தாயை மரியாதையாக அனுப்பி வைக்கின்றார். இது ரஹ்மத்துடைய மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடு. அல்லாஹுடைய நல்லடியார்களே, இது மட்டுமல்ல, பெற்றோர்களுடன் மட்டுமல்ல, தன்னோடு உயிருக்குயிராக துன்பத்திலும் இன்பத்திலும் தன்னுடைய முழு வாழ்க்கையையும் ஒரு சிறிய ஒரு வட்டத்துக்குள் அடைத்து வைத்துக் கொண்டு சிறை கைதியை போன்று கஷ்டப்படுகிறானே, அந்த மனைவியுடனும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப இரக்கமாக நடந்தார்கள். அவர்களுடைய வீட்டுக்குள் இருந்து வந்திருக்கும் தகவல்களை பார்த்தால் அது ரஹ்மத்தை ரஹ்மத்து தான், உண்மையில் ஒரு அபூர்வமான ஒரு ரஹ்மத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வீடுகளுக்குள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். தைரியமாக சொல்லுகிறார்கள், ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லிஹி, திருமதியில் பதியப்பட்டிருக்கும் ஸஹீஹான ஹதீஸ், உங்களில் மிகச் சிறந்தவர் யார், தன்னுடைய குடும்பத்துக்கு சிறப்பாக இருக்கிறவர். யாரு குடும்பத்தில் கண்ணியம் சிறப்பாக இருக்கிறாரோ, மனைவிமார்களிடத்தில் நல்லவர் என்று பெயர் வாங்குகிறாரோ, மனைவிமார்கள் யாருடைய அஹ்லாக்கில் யாருடைய புழக்கத்தில் யாருடைய பேச்சில் சிறப்பியாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் மிகச் சிறந்தவர்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். நான் என்னிடத்தில் இல்லாத ஒன்றை உங்களுக்கு போதிக்கல்ல, நான் என்னுடைய குடும்ப என்னுடைய மனைவிமார்களிடத்தில் சிறந்தவராக இருக்கிறேன், என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய மனைவிமார்களுக்கு மத்தியில் மிக சிறப்புக்குரியவனாக நான் இருக்கிறேன் என்று சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆச்சரியம் என்னவென்றால், இந்த செய்தியை உம்மத்துக்கு அறிவிப்பவரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா. ஒரு மனைவி கணவனுடைய வாழ்க்கைக்கு சான்று கொடுப்பது என்பது, ஒரு மனைவி கணவனுடைய வாழ்க்கையை பார்த்து திருப்தி அடைவது என்பது சாதாரணமானது அல்ல, அதை விடவும் மிகப்பெரிய இன்னொரு சான்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே காலத்தில் 9 மனைவிமார்களை மனைவியாக வைத்திருந்தார்கள். அந்த மனைவிமார்களை பார்த்தால் எல்லோரும் மிக நெருக்கமான குடும்பங்களில் உள்ளவர்கள் அல்ல, தன்னுடன் எதிரியாக இருந்தவர்களுடைய தனக்கு விரோதமாக இருந்தவர்களுடைய தன்னை கொலை செய்ய சூழ்ச்சி செய்தவர்களுடைய குடும்பங்களில் கூட திருமணம் செய்தார்கள். அங்கே அபு சுஃபியான் பின்னால இஸ்லாத்துக்கு வருகிறார். 8 வருஷ காலம் ஹிஜ்ரத் வந்ததற்கு பிறகும் ஹிஜ்ரத் வருவதற்கு முன்னால் 13 ஆண்டு காலங்களும் கடுமையான விரோதம் பாராட்டி பத்ரி யுத்தம் போன்ற பல யுத்தங்களில் எதிர்ப்படைக்கு தளபதியாக வந்தவர். அவருடைய மகள் உம்மு ஹபீபா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் செய்கிறார்கள். மாமனார் விரோதியாக இருக்க மகளை திருமணம் செய்திருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹைபரில் யூதர்களுடன் யுத்தம் நடைபெறுகின்றது. அந்த யூதர்கள் இருந்த அந்த தலைவரையும் கொலை செய்து அவருடைய குடும்பத்தில் பல பேர் யுத்தத்தில் கொல்லப்படுகிறார்கள். அவருடைய மனைவிதான் சஃபியா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். அதில் சஃபியாவையும் நிக்காக செய்கிறார்கள். ஒரு பக்கம் அபு சுஃபியானுடைய மனைவி, அபு சுஃபியானுடைய மகள், மறுபக்கம் ஹைபரிலே இருந்த அந்த மன்னனுடைய மகள், இருவரையும் மனைவியாக எடுத்திருக்கிறார்கள். தனது கணவரையும் கொலை செய்து, தகப்பனையும் கொலை செய்து, சகோதரனையும் கொலை செய்து, சாட்டாரையும் கொலை செய்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த படைக்கு தலைமை தாங்குகிறார்கள். அவருக்கு மனைவியாக வந்த ஹஜ்ரத் சஃபியாவிடத்தில் எவ்வளவு ஒரு கோபம் வந்திருக்கணும். ஆனால் சஃபியா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலின் அஹ்லாக்கினால், ரஹ்மத்தினால், அவர்களுடைய அன்பினால் ஈர்க்கப்படுகின்றார்கள். குறைகள் அங்கே பேசப்படவில்லை, யாரும் குறையச் சொல்லல, குறைகள் இருப்பதாக பேசல்ல. வீடுகளில் இருந்து வந்த செய்திகள் அடுத்த பெண்களுக்கு ஹிதாயத்தாகின்ற அளவுக்கு நட்பான செய்திகள் தான் அந்த வீடுகளில் இருந்து வெளியே வருகின்றது. திருமதியில் பதியப்பட்டிருக்கும் இன்னொரு ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், பெண்களுடைய பேச்சுகள்
பெண்களுடைய செயல்கள், பெண்களுடைய நடக்கல், பெண்களுடைய நடவடிக்கைகள், இவைகளை பார்த்து ஆவேசப்பட வேண்டாம், கோபப்பட வேண்டாம், எதிர் நடவடிக்கைகளுக்கு போக வேண்டாம். அவர்களால் நடக்கின்ற தவறுகளை இறக்க கண்கொண்டு பாருங்கள், அவர்களுக்கு நல்லதை உபதேசியுங்கள். பெண்களுக்கு நீங்கள் நலவானதை வசியத்து செய்ய பாருங்க. காரணம் என்ன? அவாலும் இந்தக்கும், அவங்க உங்களோட முன்னிலையில சிறக்கைதிகளை போல இருக்கிறாங்க. கணவனிட்ட சொல்லிட்டு தான் வீட்டுக்கு வெளியில போகணும். கணவன் அனுமதிக்காதவரை வீட்டுக்குள்ள எடுக்க முடியாது. நீங்க கொடுக்கிறத அவங்க சாப்பிடணும், நீங்க கொடுக்கிறத அவங்க உடுக்கணும், நீங்க சிரிக்க சொன்னா சிரிக்கணும், நீங்க அழ சொன்னா அவர் அழணும். உங்களுடைய பிள்ளைகள் அவருக்கு வயிற்றுல சுமக்கணும், உங்களுக்கு உணவு சமைத்துக் கொடுக்கிறார், உடைகளை துவைத்துக் கொடுக்கிறார். வீட்டுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு சிறக்கைதியை போல இருக்கிறார். இவளோட நீங்க எவ்வளவு இரக்கமாக ரஹ்மத்தாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதிக்கிறார்கள். ஒரு அத்தரிலே பதிவு செய்யப்படுகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அக்ரீமுன் நிசா, பெண்களை மரியாதை செய்யுங்க, பெண்களுக்கு கண்ணியம் கொடுங்க. ஃபவல்லாஹி மா அக்ரமஹுன்ன இல்லா கரீமன், அல்லாஹ் மீது ஆணையாக தன்னுடைய பெண்களுக்கு மரியாதை செய்வோர் மரியாதையான ஆளாக இருப்பார். மரியாதையான மனிதர் தான் மனைவிமார்களுக்கு மரியாதை செய்வார். வலா அஹாலஹுன்ன இல்லா லஈமன், ஒரு பெண்ணை கேவலப்படுத்துபவன், பெண்ணை அவமரியாதை செய்வான், அவன் கெட்டவனாக இருப்பான், கெட்ட மனப்பாங்குள்ளவன் தான், பெண்களை கேவலப்படுத்துவான் என்ற செய்தியும் ஒரு அசரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடன் இருக்கும் முஸ்லிம்களின் குடும்ப வாழ்க்கைகளில் கவனம் செலுத்திக் கொண்டிருந்தார்கள் என்றால், ஹஜரத் உஸ்மான் இபின் மல்ஊன் ரலியல்லாஹு தஆலா, உஸ்மான் இபின் அஃபான் அல்ல, உஸ்மான் இபின் மல்ஊன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் திருமணம் செய்து, அவர்தான் மதீனாவுக்கு போன பிறகு முதல் முதல் மௌத்தாகிய ஒரு முஹாஜிர், மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து போன சஹாபாக்களில் முதல் முதல் மௌத்தானவர் உஸ்மான் இபின் மல்ஊன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இவர்களுடைய மனைவி ஹவுலா பித் ஹக்கீம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரு நாள் ஹஜரத் ஆயிஷாவை சந்திக்க வந்திருக்கிறார்கள். மிகவும் அலங்கோலமான உடையுடன் பரவசியான ஒரு கோலத்தில் அவர்கள் வந்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் ஆயிஷா கிட்ட கேட்கிறாங்க, என்ன ஹவுலா இப்படி வந்திருக்கிறா, அலங்கோலமாக இருக்கிறா, வாழ்க்கையை வருத்த ஒரு பெண்ணை போல இருக்கிறா. சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இவர் திருமணம் முடிச்சும் முடிக்காத ஒரு பெண்ணை போல இருக்கிறா. என்ன காரணம்? கணவனோட ஒரு சந்தோஷம் கிடையாது. கணவன் பகலெல்லாம் நோம்பு, இரவெல்லாம் தகச்சு தொழுகிறார், குடும்ப வாழ்க்கையை திரும்பி கூட பார்க்கறது இல்லை. அதனால நாளடைவில் வாழ்க்கை வருத்தி கணவனுக்கு முன்னால் எந்த சந்தோஷம் வர வேண்டுமோ அது இல்லாமல் இருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் இபின் மல்ஊனுக்கு ஒரு தூதுவரை அனுப்பி கூப்பிட்டு இருக்கிறார்கள். கேட்டார்கள், உஸ்மான் இபின் மல்ஊன், அத்தர்கபு அன் சுன்னத்தி, இந்த போக்கு உங்களுக்கு பிடிக்கலையா, இந்த சுண்ணத்துகள் உங்களுக்கு பிடிக்கலையா? இல்லையா ரசூலல்லாஹ், நீங்க சொன்னதை செய்யறதுக்காகத்தான் நான் வாழ்க்கையை பணயமாக வைத்து போராடி கொண்டிருக்கிறேன். சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உஸ்மான் இப்னு மல்ஊன், என்ன பார்த்து நான் செய்யறது போல நீங்க செய்யுங்க. எப்படி செய்யணும்? இரவையில ஒரு பகுதி தூங்கணும், இன்னொரு பகுதி தஹஜ்ஜு தொழணும். பகலையில எல்லா நாளும் நோம்பு பிடிக்கிறது அல்ல, நோம்பு பிடிக்கவும் வேண்டும், சில நாட்களில் நோன்பை விடவும் வேண்டும். ஏன்? உங்களுடைய உடலுக்கு ஒரு ஹக் இருக்குது, உங்களோட கண்ணுக்கு ஒரு ஹக் இருக்குது, உங்களோட மனைவிக்கு கொடுக்க வேண்டிய ஒரு ஹக் இருக்குது, உங்களோட வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்தால் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு ஹக் இருக்கிறது. குறுகிய இந்த பயான் ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு மல்ஊனுடைய உள்ளத்தில் மிக ஆழமாக பதிகிறது. அடுத்த நாள் காலையில் ஹஜ்ரத் ஹவுலா பின்த் ஹக்கீம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஹஜ்ரத் ஆயிஷாவிடத்தில் ரொம்ப அலங்காரமாக சந்தோஷமாக உடுத்திக் கொண்டு வருகிறார். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறார்கள், இது ஒரு ரிவாயத்தில் இருக்கிறது. அவர்கள் கேட்கிறார்கள், என்ன ஹவுலா, நேற்று வந்ததை விட வித்தியாசமான ஒரு சூரத்திலே வருகிறீர்கள். ஹஜ்ரத் ஹவுலா சிரித்துக் கொண்டே சொன்னார்கள், எல்லா பெண்களும் எந்த சந்தோஷத்தை எதிர்பார்க்கிறார்களோ அந்த சந்தோஷத்தை நான் அடைந்திருக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு கணவன் மனைவியோடு இரக்கமாக இருக்க வேண்டும் என்பதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவனித்திருக்கிறார்கள். மனைவி மக்களோடு மாத்திரம் இருக்கல்ல, பிள்ளைகளுடன் அவர்களுக்கு இருந்த இரக்கம், தன்னுடைய பிள்ளைகள் மாத்திரமல்ல, எந்த ஒரு பெரு பிள்ளையாக இருந்தாலும் அங்கே அவர்களுடைய ரஹ்மத் வழியாகும், அவர்களுடைய இரக்கம் வழியாகிவிடும். பொதுவாகவே சீராவில் எழுதப்பட்டிருக்கிறது, அல்லாஹுடைய ரசூல் எந்த ஒரு சிறிய பிள்ளையை கண்டாலும் சிரிக்க ஆரம்பித்து விடுவார்கள், முகத்திலே ஒரு புன்முறுவல் தெரியும். சிறு பிள்ளைகளுடன் அவ்வளவு இரக்கம். சஹாபாக்களுடைய பிள்ளைகளை எடுத்து அணைத்துக் கொள்வார்கள், அவர்களுடன் செல்லமாக பேசுவார்கள். சிறு பிள்ளைகள் இருக்கின்ற வழியால் போகும்போது அவர்களை கண்டால், நான் ஒரு தலைவர், நான் ஒரு பெரியவன், நான் ஒரு படித்தவன், நான் நபிமார்களுக்கே தலைவர் என்ற அகம்பாவம் அல்ல. சிறுவர்களுக்கும் சலாம் சொல்வார்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் என்பார்கள். ஒரு சந்தர்ப்பத்திலே சிறுவர்கள் ஒரு ஒரு ஓட்ட போட்டியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இடையில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு வேலை, அதிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பங்கெடுக்கின்றார்கள் அவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக. சிறுமிகள் கூட ரசூலுல்லாஹுடைய கையை பிடிப்பார்கள், யார் ரசூலுல்லாஹ் இங்க வாங்க, பெரும் தலைவர், பல கோடி மக்களுடைய தலைவர், ஒரு சிறியொரு வட்டத்துக்கோ சிறியொரு ஊருக்கோ சிறியொரு பிரதேசத்துக்கோ உள்ள தலைவர் அல்ல, முழு உம்மத்துக்கும் உள்ள ஒரு மிகப்பெரிய தலைவர். ஒரு சிறுமி கையை பிடிக்கிறார், இங்கே வாருங்கள் என்று கூப்பிடுகிறார். போய் பார்த்தால் செத்த ஒரு கழுதையை காட்டுகின்றார். சிறுவர்கள் நாய் பூனை கழுதை செத்திருந்தால் அதை பார்ப்பார்கள், அவர்களுக்கு ஒரு வினோதம். அந்த வினோதத்தை காட்டத்தான் ரசூலுல்லாஹுடைய கையை பிடித்து கூட்டி வந்திருக்கிறார்கள். சலிப்பில்லாமல், வெட்கம் இல்லாமல், கோபம் காட்டாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனையும் பார்த்துக் கொண்டு வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு காட்டரபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேலான அந்த இடத்துக்கு வருகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் ஹசன் ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹுமா அதுபோன்ற சிறு பிள்ளைகளை முத்தமிடுகின்றார். காட்டரபிக்கு ஆச்சரியம், காட்டரபிக்கு ஆச்சரியம். சொல்லுகிறார்கள், இவ்வளவு அணர்ச்சி, சிறு பிள்ளைகளை முத்தமிடுகிறீங்களா? எங்கள்கிட்ட முத்தமிடுகிற பழக்கமே இல்லை. சொன்னார்கள், உங்களோட உள்ளத்திலிருந்து இரக்கத்தை பறிச்செடுக்கப்பட்டதுக்கு நான் என்ன செய்யலாம்? உள்ளத்தில் உள்ள ரஹ்மத் பறிக்கப்பட்டிருக்குது, குழந்தைகளோட வரவேண்டிய அன்பு உங்களோட உள்ளத்தில் இல்ல, அதனால நீங்க முத்தமிடுறீங்க இல்ல, நான் என்ன செய்யலாம் என்று இருக்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஒரு நாள் சஹாபாக்களை வைத்து தொழுவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் பார்க்கிறார்கள், வளமைக்கு மாற்றமாக நீண்ட சுஜூத், இப்னு மாஜாவிலும் பதியப்படுகிறது, முஸ்னத் அஹ்மதிலும் பதியப்படுகிறது, நீண்ட நேரம் சுஜூத் செய்கிறார்கள். தொழுகை முடிந்தவுடன் கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், வளமைக்கு மாற்றமாக இவ்வளவு நீளமான சுஜூத் செய்யுங்க. சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பாத்தீங்களா, இந்த பேரப்புள்ளகள் ஹசனும் ஹுசைனும் ரழியல்லாஹு அன்ஹுமா நான் சுஜூதுக்கு போன உடனே முழுகில வந்து ஏறிக்கொண்டாங்க. முதலாவது ஹசன் ஏறினார், இரண்டாவது ஹுசைன் ஏறினார் ரழியல்லாஹு அன்ஹுமா. நான் பயந்தேன், நான் எழும்புறதால் அந்த பிள்ளைகள் கீழே விழுந்துருமோ என்று. பிள்ளைகளின் மீது இருக்கக்கூடிய இரக்கத்தினால் நீண்ட சுஜூது செய்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுடைய மூத்த மகள் ஹஜ்ரத் ஜைனப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹா, அவர்களுடைய மகள் உமாமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா, அந்த குழந்தை ஒரு நாள் அழுகிறது, ரொம்ப வேகமாக அழுது கொண்டிருக்கிறது. பள்ளியிலே ஒரு பிள்ளை அழுதால் நாம் என்ன செய்வோம்? பிள்ளைகளை கொடுக்கின்ற எச்சரிக்கை, அவர்களுக்கு அவர்களுடன் நடந்து கொள்ளுகின்ற முறை, அந்த பிள்ளைகளை மஸ்ஜிதை வெறுக்கின்ற அளவுக்காக இருந்தது. அந்த குழந்தை அழுது கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜமாத்து நடத்தப் போகின்றார்கள், சஹாபாக்களுக்கு இமாமத் செய்ய போகின்றார்கள். குழந்தையை கையிலே எடுத்துக்கொண்டு தக்பீர் கட்டுகின்றார்கள், தொழுகை நடக்கின்றது, இமாமத் செய்கின்றார்கள், குழந்தை கையிலே இருக்கின்றது, சுஜூதுக்கு போகும்போது குழந்தையை கீழே இழுக்கின்றார்கள், திரும்ப எழும்பும் போது அந்த குழந்தையை தானே எடுத்து அணைத்துக் கொண்டு தொழுகை நடத்துகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது மட்டுமல்ல, இது சில சில பகுதிகள் மாத்திரம்தான், இதல்லாத அவர்களுடைய ரஹ்மத்துடைய பகுதிகள் இன்னும் ஏராளம் ஏராளம் சரித்திரங்களை நாம் பதியக்கூடியதாக இருக்கிறது. ஒரு அசரிலே பதியப்பட்டிருக்கிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சுவர்க்கத்துடைய கதவை திறப்பதற்காக அதனுடைய சாவியை முதலாவது தொடுபவன் நான் தான். அவ்வாறு தொடும்போது திடீரென்று ஒரு பெண்ணும் அங்கே வந்திருந்தார். யார் இந்த பெண்? அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அடுத்ததாக சுவர்க்கத்தின் கதவை திறக்க முற்படுகின்றாள். கேட்கப்படுகிறது, சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் விசாரித்தனர் யார் என்று. அவள் யார் என்றால், கணவனை இழந்த ஒரு பெண், விதவையான ஒரு பெண், அவளுக்கு பல குழந்தைகள் இருந்தார்கள், அவளுக்கு திருமணம் முடிக்கும்படி சொல்லப்பட்டது, பிள்ளைகளை ஒழுங்காக வளர்க்க வேண்டும், தருபியா கொடுக்க வேண்டும் என்ற இரக்கத்தினால் தனக்கு உலகத்திலே கொடுக்கப்பட்ட கொஞ்சமான அந்த வாழ்க்கையில் கிடைக்கின்ற சந்தோஷத்தை கூட ஏற்க மறுத்து திருமணம் முடிக்க மாட்டேன், பிள்ளைகளை சரியான முறையில் கருவியா கொடுத்து வளர்ப்பேன் என்று அவள் பெரும் தியாகத்துடன் குழந்தைகளை வளர்த்தால் அந்த பெண்ணுக்கு தான் இந்த இடம் கிடைத்திருக்கிறது என்று குழந்தைகளுடன் இரக்கமாக உள்ளவர்களுக்கு கிடைக்கும் நன்மையையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதன் தோரணையிலே அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார்கள், இந்த ரஹ்மத் இருக்கிறது சாதாரணமானதல்ல, உங்களுக்கிடையில் ஒருவருக்கொருவர் அன்பு, உங்களுக்கிடையில் ஒருவருக்கொருவர் பாசம், ஒருவர் மற்றவரை மதிக்கின்ற தன்மை, யாரும் யாரையும் கேவலமாக பார்க்காமல் இருக்கும் தன்மை, இது வரும்போதுதான் அல்லாஹுடைய ரஹ்மத் உங்களுக்கு இறங்கும். ஒரு அசரில் இருக்கிறது, இதா அறத்தும் ரஹ்மதி ஃபர்ஹமு ஹல்கி, நீங்க ஏதாவது வந்து நடந்துருமோன்னு பயப்படுறீங்க, சோதனை வந்து விடுமோ, அழிவு வந்து விடுமோ, நாட்டம் வந்து விடுமோ, அச்சத்தில் உரைய வேண்டி வருமோ, பயப்படுகிறீர்களா? ரஹ்மத்து தேவையா? இந்த மஹ்லூக்குகளோட இரக்கமாக நடந்துக்கோங்க. அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த ரஹ்மத்தை நீங்க நாடுறீங்கன்னு சொன்னா என்னுடைய மஹ்லூக்குகளுடன் இரக்கமாக நடந்துக்கோங்க, என்னுடைய ரஹ்மத்து கிடைக்கும் என்று சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படியான ஒரு சூழலில் நாம் ஒரு முக்கியமான ஒரு கட்டத்தில் இந்த காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது என்ன முக்கியமான கட்டம் என்றால், யாருக்கும் தெரியும் இந்த நாட்டிலே இன்னொரு முக்கியமான தேர்தலை நாம் இன்னும் சில நாட்களில் எதிர்கொள்ள இருக்கிறோம். இன்னொரு வித்தியாசம், வடமையில் தேர்தல்களை எதிர்கொள்வதுண்டு, ஆனால் இம்முறை அனைவர்களுக்கும் ஒரு பீதி, ஒரு பயம் இருக்கிறது. தேர்தலுக்கு பின்பு ஏதும் நடந்துருமோ, தேர்தலுக்கு பின்னால் ஏதும் அசம்பாவிதங்கள் உண்டாகிவிடுமோ என்ற ஒரு அச்சம் நிச்சயமாக ஒவ்வொரு முஸ்லிமுடைய உள்ளத்திலும் இருக்கிறது. பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரைக்கும், ஆண்கள் முதல் பெண்கள் வரைக்கும், அனைவர்களுடைய உள்ளத்திலும் அப்படி ஒரு அச்சம் இருக்கத்தான் செய்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நேரத்தில் நாம் அச்சப்பட வேண்டியவர்கள் அல்ல, முஸ்லிம்கள் தைரியப்பட வேண்டியவர்கள். முஸ்லிம்கள் தைரியப்பட வேண்டியவர்கள். ஏன் முஸ்லிம்கள் தைரியப்பட வேண்டும்? முஸ்லிம்கள் கோழைகளாக இருப்பதை அல்லாஹ் விரும்புவதில்லை, முஸ்லிம்கள் தைரியசாலிகளாக இருப்பதை அல்லாஹ் விரும்புகின்றான். காரணம், எங்களுடைய கையிலே தான் பலமான ஆயுதம் இருக்கிறது. என்ன பலமான ஆயுதம்? அல்லாஹ் துஆவை எங்களுடைய கையில் தந்திருக்கிறான், இஸ்திகஃபாரை எங்களுடைய கையில் தந்திருக்கிறான், தஹஜ்ஜுத்துடைய நேரத்தின் பரக்கத்தை எங்களுடைய கையிலே தந்திருக்கிறான். அந்த ஆயுதங்களை பயன்படுத்தினான் எவ்வளவு பெரியவருக்கும் ஒரு துரும்பை கூட அசைக்க முடியாத ஒரு நிலைமை உண்டாகும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே முஸ்லிம்களாகிய நாம் மிக முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம்தான், நாம் எந்த பக்கம் என்பதை வெளியிலே காட்டிக்கொள்ளாமல் இருப்பது புத்திசாலித்தனம். யாராக இருந்தாலும் நாம் ஒரு சிறுபான்மையினர், எங்களுக்குள்ள இருக்கும் போட்டிகள், எங்களுக்குள்ள இருக்கும் கட்சி மோதல்கள், எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அரசியல் சண்டைகள், இவற்றை வெளிப்படுத்தும் ஒரு நேரம் அல்ல இது. நாம் எங்களுடைய நிலைமைகளை வெளியிலே சொல்லிக் கொள்ளாமல் மறைத்து வைத்திருக்க வேண்டிய ஒரு நேரம் இது. பாருங்கள், வாக்களிக்கின்ற நேரத்தில் வாக்கு கேட்பவரே யாருக்கும் தெரியாது, அவரை ஒழித்துத்தான் வாக்குச்சீட்டிலே புள்ளியிடுகிறார். அவர் வாக்கு கேட்பவர், வேட்பாளர், அவரு கூட ஒரு பெட்டிக்குள் போய் ஒளிந்துதான் அவருடைய வாக்கை பதிவு செய்கிறார். ஏன் அவர் ஊடகங்களுக்கு காட்டிக்கொண்டு வாக்கு போட்ட கூடாது? வாக்களிப்பு என்பது ஒரு ரகசியம். யாருக்கு வாக்களித்தேன் என்பது தன்னுடைய மனைவிக்கு கூட தெரியாமல் இருப்பது நல்லது. அந்த நேரத்தில் கணவன் மனைவி கிடையில் கூட அந்த சண்டை மூளலாம். அவ்வளவு ரகசியம் பண்ணுவேன். ஆகவே முஸ்லிம்களாகிய நாங்கள் ரொம்ப ரகசியமாக இந்த விடயங்களை பண்ண வேண்டும். அது மட்டுமல்ல, வீணான பிரச்சனைகளை உருவாக்க நாம் காரண கருத்தாக்களாக இருக்கக்கூடாது. பொது சந்திகளில், கடை தெருக்களில், பஸ் பிரயாணங்களில், ரயில் வண்டிகளில், புகையிரத நிலையங்களில் எங்களுடைய ஓட்டை வாய்களை திறந்து அது இது என்று கதைத்து நாளை பிரச்சனைகள் உருவாகுவதற்கு நாம் வழி வைத்துவிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், தெளிவாக ஒரு விஷயத்தை விளங்கணும், எந்த ஒரு மனிதரையும் நிரந்தரமாக வைப்பதனாலேயோ, எந்த ஒரு மனிதரை அனுப்பி இன்னொருவரை கொண்டு வருவதனாலேயோ எங்களுடைய சமுதாயத்துக்கு விமோசனம் உண்டாகாது. எவரை வைப்பதனாலேயோ, எவரை கொண்டு வருவதனாலேயோ எங்களுடைய சமுதாயத்துக்கு விமோசனம் வராது. இவர்கள் எல்லாம் வெறும் வெறும் சபபுகள். வியாபாரத்துக்கு இப்ப ஒரு கடை வைத்திருக்கிறோமோ, கடை உணவு தருவதில்லை, கடை ஒரு சபப் அல்லாஹ் ரிஸ்க் தருகிறார். இதுபோன்ற ஆட்சியாளர்கள் சபவில் இருப்பவர்கள், அவர்களை வைத்து நீளம் தருபவன் அல்லாஹ். வமா அசாபக்கும் மின் முஸீபா என்ற ஆயத்திற்கு ஹஜரத் இப்னு அப்பாஸுடைய தப்சீர் இருக்கிறது. அடியார்களின் பாவச் செயல்கள் அதிகரித்தால் அல்லாஹ் அநியாயக்கார ஆட்சியாளரை வைத்து சோதிக்க விரும்புகிறார். இருப்பவன் நல்லவன், வருபவன் நல்லவன், எங்களுடைய பாவங்களை அவனை பாம்பாக்குறது. நாம் பாவங்களில் இருந்து விலக வேண்டும். பாவம் ரப்புடைய கோபத்தை கொண்டு வந்து தரும். அதனால் அதிகமாக எல்லோரும் இஸ்திகபார் செய்யணும். இல்லை, நிலைமைகள் மோசமாகிவிட்டால் நாம் எதை பயப்படுகிறோமோ அந்த நிலைமையை நிச்சயமாக காண வேண்டி ஏற்படும். அல்லாஹ் அனைவர்களை பாதுகாக்க. இதுபோன்ற வீடுகளில் பெண்களுக்கு உணர்த்தி அதிகமாக நோன்பே, இஸ்திகபார், தஹஜ்ஜுத் தொழுகை அல்லாஹ்விடத்தில் அதிகமாக அழுது. முஸ்லீம்களுக்கு சாதகமான ஒரு ஆட்சி, அது யாரால் ஏற்பட முடியுமோ அவரை நீ ஆட்சியிலே அமர்த்துவாயாக. பாவங்களின் காரணமாக அநியாயக்காரர்களை எங்கள் மீது ஏவி விடாதே என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வதும் நம்முடைய பொறுப்பு. لا تسلط علينا بذنوبنا من لا يخافك فينا ولا يرحمنا. حضرت رسول الله ودي ஒரு நீண்ட துஆவின் ஒரு பகுதி, اللهم اقسم لنا من خشيتك என்று வருகின்ற துஆவின் ஒரு பகுதி. நாம் செய்த பாவங்களினால் யாரும் யாரையும் எங்கள் மீது சாட்டி விடாதே, எங்கள் மீது இறக்கப்படாதே, உனக்கு பயப்படாதே, யாரையும் நீ சாட்டி விடாதே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்யக்கூடியவர்களாக இருந்தார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், தஹஜ்ஜுதில் வடிக்கக்கூடிய கண்ணீர்கள் வீணாகாது. எவ்வளவு பெரிய சக்தியையும் தூளாக்கிவிடும். எவ்வளவு பெரிய பலம் மிக்கவர்களையும் ஆட்டங்கான செய்யும். தஹஜ்ஜுதுடைய துஆ அவ்வளவு பலமானது. ஒரு விஷயத்தை மாத்திரம் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். ஹலீஃபா ஹாரூன் ரஷீத், இவர்களை பற்றி கேள்விப்படாதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். இவர்களுடைய தகப்பனார் யஹ்யா இப்னு காலித் அல் பர்மக்கி என்றவருடன் நெருங்கிய உறவு பேணிக் கொண்டிருந்தார். இந்த உறவை ஹாரூன் ரஷீதை சிறு வயதில் அவருடைய மனைவியிடம் பாலூட்ட வைத்தது. யஹ்யா இப்னு காலித்துடைய மனைவியிடத்தில் ஹாரூன் ரஷீத் பால் குடித்தார். அதனால் அவர் தகப்பனாகிறார். ஹாரூன் ரஷீத் அமீருல் முஃமினீனாக நியமிக்கப்படுகிறார். யஹ்யா இப்னு காலிதை ரொம்ப மதித்தார். தகப்பன் என்ற வழியில் அவரை பற்றி சொல்லும் போதெல்லாம் எனது தகப்பனே என்று மரியாதையாக பேசுவார். ஹதீபுல் பக்தாதி ரஹ்மஹுல்லா தாரிஹு பக்தாதி இந்த சரித்திரத்தில் எழுதுகிறார். இந்த யஹ்யா இப்னு காலிதை ஒரு அமைச்சராக ஹாரூன் ரஷீத் மன்னர் நியமித்தார். எவ்வளவு பெரிய அமைச்சர் என்றால் நாட்டின் தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு பலமுள்ள ஒரு அமைச்சராக நியமிக்கப்பட்டார். காலப்போக்கில் பர்மக்கி என்ற அந்த கோத்திரம் பராமிகாக்கருடன் ஹாரூன் ரஷீதுக்கு பிளவு பிரச்சனை ஏற்பட்டது. அந்த கபீலாவுக்கும் மன்னருக்கும் இடையில் சண்டை. இந்த சண்டை முத்தி வரவே தனது தகப்பனாக மதிக்கப்பட்ட ஹாரூன் ரஷீதுக்கு பிரச்சனை ஏற்படுகிறது. முடிவு என்ன? யஹ்யா இப்னு காலிதை ஆயுட்கால கைதியாக சிறையில் அடைக்கிறார். அவருடைய மகனுக்கு தூக்கு தண்டனை தீர்ப்பளிக்கப்படுகிறது. ஜெயிலுக்குள் இருந்து தகப்பனும் மகனும் பேசிக் கொள்கிறார்கள். ஆட்சியில் இருந்தோம், அதிகாரத்தில் இருந்தோம், இன்று நான் தூக்கு தண்டனை அனுபவிக்கின்ற அளவுக்குள்ளே வந்துவிட்டேன், என்ன நடந்தது தகப்பனை என்று மகன் கேட்கிறார். யஹ்யா இப்னு காலித் அவர் சொல்லுகிறார், நாம் ஆட்சியில் இருக்கும் போது யாரோ ஒருவனுக்கு அநியாயம் செய்திருக்கிறோம். அவன் தஹஜ்ஜு தொழுகையில் கண்ணீர் வடித்து அல்லாஹ்விடம் அழுதிருக்கிறான். நாம் செய்த அநியாயத்தை மறந்துவிட்டோம். அல்லாஹ் அந்த கண்ணீரை மறக்கவில்லை. அந்த கண்ணீரை எங்களை ஜெயிலுக்குள் தள்ளியது. யஹ்யா இப்னு காலித் குறிப்பிடுகிறார். ஒரு முஸ்லீமுடைய அழுகை, ஒரு முஸ்லீமுடைய துஆ உலகத்தில் உள்ள எந்த ஒரு சக்தியையும் மாற்ற வல்லது என்ற அந்த நம்பிக்கையை நாம் வைத்துக் கொள்வோம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னிப்பானாக. யா அல்லாஹ், பூரா உலகத்திலும் வாழும் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. முஸ்லிம்களை கண்ணியமாக வாழ வைப்பாயாக. இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் கண்ணியப்படுத்துவாயாக. இந்த தீன் முழு உலகத்திலும் பரவும் கண்ணியமிக்க ஒரு தீனாக நீ இதனை மாற்றுவாயாக. இதற்குரிய மரியாதையை மதிப்பை நீ கொடுத்தருள்வாயாக. முஸ்லிம்களுடைய உரிமைகளை ஸ்திரப்படுத்துவாயாக. இந்த நாட்டிலே முஸ்லிம்களுடைய உரிமைகளை உறுதிப்படுத்துவாயாக.
முஸ்லீம்களை யார் மதிப்பார்களோ, முஸ்லீம்களுடைய உரிமைகளை யார் பாதுகாப்பார்களோ, முஸ்லீம்களுடைய உடைமைகள், முஸ்லீம்களுடைய உயிர்கள், சொத்து செல்வங்கள் அனைத்துக்கும் யார் பாதுகாப்பு கொடுப்பார்களோ, அப்படிப்பட்ட சிறந்த ஆட்சியாளர்களை நீ ஆட்சியில் அமர்த்தி வைப்பாயாக. முஸ்லீம்களுக்கு அநீதி செய்யப்படுவதிலிருந்து நீ பாதுகாத்தருவாயாக. மஸ்ஜிதுகள், மதரசாக்கள், இஸ்லாமிய நிலையங்கள் அனைத்தை நீ பாதுகாப்பாயாக. முஸ்லீம்களுக்கிடையிலே இஸ்லாம் என்ற அந்த மார்க்க உணர்வை நீ ஏற்படுத்துவாயாக. சகோதரத்துவ உணர்வை எங்களுக்கு ஏற்படுத்துவாயாக. எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் ஆபத்துகளிலிருந்தும் எதிர்காலங்களில் எங்களது சமுதாயத்தை நீ பாதுகாத்தருள்வாயாக. ஆமீன். வாஆஃபிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.